அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு.
இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழா.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
வாழ்த்தியே தூட்டியம் செய்திடுவோமே, காத்திடும் பரமரின் வல்லமையை என்றும் கனிவுடன் பாடியே போட்டிடுவோமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நமது இயேசு ராஜாவை கரம் தட்டி துதியுங்கள். வான்புகள் வல்ல தேவனையே நீக்கம் வாழ்த்தியே தூட்டியம் செய்திடுவோமே, காத்திடும் பரமரின் வல்லமையை என்றும் கனிவுடன் பாடியே போட்டிடுவோமே. யாக்கோபின் தேவனின் சேனையவர்தாம், யாத்திரையில் நம்மை சூழ்ந்திடும் கர்த்தர் நீதிரம் போல் பாதல் காத்திடுவாரே. வான்புகள் வல்ல தேவனையே நீத்தம் வாழ்த்தியே தூத்தியும் செய்திடுவோமே, காத்திடும் கரமதின் வல்லமையே என்றும் கனிவுடன் பாடியே போத்திடுவோமே. அழைத்தனரே தம் மகிமைக்கென்றே எம்மை தெரிந்தெடுத்தாதம் சாயலை அணிய வழுவ விடாமலே காத்திடும் தேவன் மாசெட்டுராய் தமுன்னிருத்திடுவாரே. வான்புகள் வல்ல தேவனையே நீத்தம் வாழ்த்தியே தூத்தியம் செய்திடுவோமே, காத்திடும் கரமதின் வல்லமையே என்றும் கனிவுடன் பாடியே போத்திடுவோமே. தேவன் வானிலாயத்தமாக மகிமையை நீக்கிறார் சடுதியாயிரங்க, மணவாளன் வரும் வேளை அறியலாகாதே மணவாட்டி சபையை நீர் விழிப்புடன் இருபி. வாதுகள் வல்ல தேவனையே நீத்தம் வாழ்த்தியே தூத்தியம் செய்திடுவோமே, காத்திடும் பரமதினையே இன்றும் கனிவுடன் பாடி போத்திடுவோமே.
முதல் வாசகம் எசேக்கியேல் ஆகமத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 34 வசனங்கள் 11 முதல் 12 மற்றும் 15 முதல் 17 முடிய. தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஒரு ஆயன் தன் மந்தையை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப் போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், ஆனால் கொடுத்ததையும் வலிமையுள்ளதையும் அளிப்பேன், இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையேயும் ஆட்டுக்கடாய்களுக்கும் வெள்ளாட்டுக் கடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 23.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 20 முதல் 26 மற்றும் 28 வசனம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெளிகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிபணியச் செய்த கடவுளுக்கு மகனும் அடிபணிவார். அப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25 வசனங்கள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றியிருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடையில்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையிலிருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இன்று நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். உலகிலே பல பேரரசுகளும் பேரரசர்களும் தோன்றினர். அவை எகிப்து பேரரசு, பாபிலோனிய பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோமை பேரரசு, ஆங்கில பேரரசு. ஆனால் இன்று இவைகள் அடையாளம் தெரியாமல் மறைந்துவிட்டன. அதேபோல பாரவோன், நெபுகத்நேசர், அலெக்சாண்டர், அகஸ்து சீசர் போன்ற எத்தனையோ பேரரசர்கள் தோன்றினார்கள். ஆனால் அடிச்சுவடு இல்லாமல் மறைந்துவிட்டார்கள். இப்படி பேரரசுகளும் பேரரசர்களும் மறைந்துவிட்ட நிலையில் இயேசுவை மட்டும் இன்றும் அரசராக பார்ப்பதின் அவசியம் என்ன, அர்த்தம் என்ன? மேலே சொல்லப்பட்ட அரசர்கள் தங்கள் சுயநலத்திற்காக வாழ்ந்தவர்கள், வாழ்வின் மதிப்பீடுகளோ கொள்கைகளோ இன்றி வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு இருந்த ஒரே கொள்கை மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இவைகள் மட்டும்தான். அடுத்து இவர்கள் மக்களை அதிகாரத்தோடு ஆண்டனர். ஆட்சி முடிந்ததும் அழிந்து விட்டார்கள். ஆனால் இயேசு தனக்காக வரவில்லை, தனக்காக வாழவில்லை, மாறாக மானுடம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வந்தார். மேலும் அன்பு, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்னும் வாழ்வின் மதிப்பீடுகளை மக்களுக்கு போதித்து தானும் அவற்றை வாழ்ந்து காட்டினார். உண்மையில் இதுதான் இவரின் இறையாட்சி மதிப்பீடுகளும் கொள்கைகளும். எனவேதான் மக்கள் இவர் பின் கூட்டம் கூட்டமாக அலை மோதினார்கள். உண்ணாமலும் உறங்காமலும் பாலைவனம் என்று கூட நினைக்காமலும் அவர் போதனையை இந்த மக்கள் கேட்டனர். மேலும் இவர் மக்களை அதிகாரத்தினால் ஆள வந்தவர் அல்ல, மாறாக மக்களை அன்பினால் ஆட்கொள்ள வந்தவர். இவர் அரசர் மட்டுமல்லர், நல்லாயனும் ஆவார். ஆடுகளின் தேவையை அறிந்து பசும்புல் மேய்ச்சலுக்கும் நீர் தடாகத்திற்கும் அழைத்துச் செல்லும் அன்பின் ஆயர். இவர் கூலிக்காக உழைக்காமல் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுக்க வந்த தலைவன். இவரை அரசர் என்று அழைப்பதில் அர்த்தம் உண்டல்லவா? இவர் மண்ணின் அரசர் அல்லர், மாறாக மக்களின் இதய அரசர். எனவேதான் நீ யூதனின் அரசனா என்று பிலாத்து கேட்டபோது அது நீர் சொல்லும் வார்த்தை, எனது பணி உண்மைக்கு சான்று பகர்வதே என்றார். அதே சமயம் இந்த அன்பின் அரசரை ஏற்றுக்கொண்டு இவரின் ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இவரின் அன்பு வழியை பின்பற்றி அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் இறுதியில் தண்டிக்கப்படுவார்கள். காரணம், அவர் நீதியின் அரசரும் ஆவார். இதைத்தான் இந்த நற்செய்தியில் பார்க்கின்றோம். பொது தீர்வையின் போது ஆண்டவர் நம்மை நடுத்திற்க வருவார். அப்போது நல்லது செய்தவர்கள், செய்யாதவர்கள், அன்பின் வழியில் நடந்தவர்கள், நடவாதவர்கள் அனைவரையும் தனித்தனியாக பிரித்து அவரவர்க்குரிய சன்மானத்தையோ தண்டனையோ கொடுப்பார். காரணம், அன்புள்ள இடத்தில் நீதியும் குடியிருக்கும். எகிப்தை ஆண்ட பாரவோன் மன்னனுக்கு சேவை புரிய பல பணியாளர்கள், சேவகர்கள் இருந்தனர். அந்த பாரவோன் மன்னன் இறந்த பிறகு அவனுடைய சவக்குழியில் பல நூறு பணியாளர்களும் சேவகர்களும் புதைக்கப்பட்டனர். காரணம், பாரவோன் மன்னன் வாழ்வோரின் கடவுளாகவும் இறந்தோரின் கடவுளாகவும் கருதப்பட்டான். எனவே அவன் இறந்த பிறகு கூட அவனுக்கு பணிவிடை செய்ய தங்களின் பிரமாணிக்கத்தை காண்பிக்க அம்மனிதர்களும் புதைக்கப்பட்டார்கள். இன்று நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் என்றும், இதயத்தை ஆளும் அன்பின் அரசர் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே நாம் அந்த அரசருக்கு பணிபுரிய நம்மை கொடுக்க முன் வருகிறோமா? இந்த அரசருக்காக எதை இழக்கப் போகின்றோம்? சிந்திப்போம். இதய வேந்தனின் இனிய மக்களாக வாழ்வோம்.
அம்மையப்பனே இறைவா, இதோ இந்த உலகை இலவசமாக படைத்து எங்கள் அனைவரையும் பராமரித்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நாங்கள் கேட்காமலேயே தருகின்ற தாயான இறைவா, இதோ நீர் அற்புதமாக தந்த, இலவசமாக தந்த இந்த வாழ்க்கைக்காக என்ன தர வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். இதோ ஏராளமாக நீர் தந்திருக்கிற அனைத்தையும் நாங்கள் எங்களோடு வாழ்கிற சக மனிதர்களுக்கு செய்கின்ற நன்மையால் திருப்பித் தருவதற்கான சக்தியை எங்களுக்கு நீர் தந்தருள்வீராக. ஒவ்வொரு முறையும் நாங்கள் அடியெடுத்து வைக்கிற பொழுது எங்களது இயக்கத்தை துவங்குகிற பொழுது அதன் அடிப்படையாக, இதோ நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன், இலவசமாக கடவுள் எனக்கு அனைத்தையும் தந்திருக்கிறார், அதை என் சக மனிதனுக்கு தர வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக நாங்கள் கொண்டு வாழ்வதற்கான சக்தியை அம்மையே அப்பா இறைவா எங்களுக்கு இடைவிடாமல் தருவீராக. இதோ இந்த வேளையிலே நாங்கள் தருவதற்கு தயங்குகிற பொழுது, பிறருக்கு கொடுப்பதற்கு இருமுறை சிந்திக்கிற பொழுது, ஏன் தர வேண்டும் என்று வினா எழுப்புகிற பொழுதுதான் இதோ எங்கள் வாழ்க்கை பிறருக்கு சூன்யமாகி விடுகிறது, எங்களது வார்த்தை பிறருக்கு சூன்யமாகி விடுகிறது. இதோ இனி ஒருபோதும் எங்களிடமிருந்து புறப்பட்டு வருகிற எதுவும் பிறருக்கு சென்று சேருவதற்கு தடையில்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை எங்களுக்கு நீர் அமைத்து தருவீராக. இதோ இந்த வேளையிலே இத்தகைய தடைகளை ஏற்படுத்துகிற மனிதர்களுக்காக வேண்டுகிறோம். இதோ துன்புறுகிறவர்கள், வறியவர்கள், வாழ்வு இழந்தவர்கள், இதோ நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள், அநீதியால் அக்கிரமத்தால் வதைப்படுகிறவர்கள், இன்னும் போர்க்களங்களிலே கொலை உறுகிற போராளிகள், எந்த தவறும் செய்யாமல் நடக்கின்ற யுத்தத்திலே உயிர் துறக்கின்ற அப்பாவி மக்கள் அத்தனை பேருக்காகவும் வேண்டுகிறோம். அம்மையப்பனே இறைவா, நாங்கள் உழைத்து இதோ நீர் விரும்பியபடி இந்த உலகை மாற்றுகின்ற சக்தியை தந்திருக்கிறார்.
Thank you.
நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.